லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், நாடக மேடை மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், சுய தொழிலின் மகிமை. ஒரு பெரியவர் சமோசா விற்றுக் கொண்டிருந்தார். அந்த வட்டாரத்தில் இவர் கடை பிரபலம். ஒரு நாள் பக்கத்து கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து சாப்பிட்டுக் கொண்டே, நீங்க நல்லா நிர்வாகம் பண்றீங்க, தொழிலை நல்லா வளர்த்திருக்கீங்க, இதுவே என்னைப் போல பெரிய கம்பெனியில வேலைக்கு இருந்திருந்தா நீங்களும் என்னைப் போல பெரிய அளவு முன்னேறியிருக்கலாம் இல்ல என்றார். பெரியவர் புன்னகைத்துவிட்டு சொன்னார், இல்லை, நான் உங்களைவிட நன்றாகவே முன்னேறியிருக்கின்றேன் என்று. எப்படி என்று கேட்டார் மேனேஜர். 10 வருடத்திற்கு முன் நான் இந்த தொழிலில் நுழைந்து கடையில் சமோசா விற்றபோது நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. அப்போ என் வருமானம் மாசம் 1000 ரூபாய், உங்கள் வருமானமோ மாசம் 10000. நீங்க இப்போ மேனேஜர் ஆயிற்றீங்க, மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க. இப்போ எனக்கு சொந்தமா இந்த கடை இருக்கு, இந்த வட்டாரத்தில் நல்ல பேர் இருக்கு. நானும் மாசம் 1 லட்சமோ இல்லை அதைவிட அதிகமாகவே சில சமயம் சம்பாதிக்கிறேன். நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும். அவர்கள் என்னைப் போல பூஜ்யத்திலிருந்து துவங்க வேண்டாம், நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது. உங்கள் இத்தனை வருட உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்குத்தான் போகும். உங்கள் மகன் மீண்டும் பூஜ்யத்திலிருந்து துவங்க வேண்டும். நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவனும் படுவான். உங்கள் மகன் உங்களைப் போல மேனேஜர் ஆகும்போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார்.
விளையாட்டான வாழ்க்கை நாடகம், எழுதியவர் ஜெயா.
குமார், ஏப்பா குமார். ஆமா, உங்க அம்மா எங்கடா?
நீங்க தான் இருக்கேன்.
ஏன் வசந்தி, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, என்ன பண்ணிருக்கிற நீ?
ஆமா, உங்களுக்கு நல்ல நாள்லயே கண்ணு தெரியாது, இன்னைக்கு எப்படி தெரியும்?
உனக்கு இன்னைக்கு தானே கண்ணு தெரியும், ஏன்னா என் சம்பள நாள் இல்ல.
அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை எடுங்க. என்னது இது, 1000 ரூபாய் குறையுது?
அது ஆபீஸ்ல என் கூட வேலை பாக்குற ரமேஷ் கல்யாணத்துக்கு 1500 ரூபாய் கொடுத்தேனா, அப்புறம் பிள்ளைங்களுக்கு அது இதுன்னு பொம்மைங்க வாங்கினேனா, அதான் 1000 ரூபாய் குறையுது.
ஆமா, இப்படி வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு வந்துருங்க, இங்க நான் மாட்டிட்டு முடிக்கிறேன்.
என்ன நீ, நான் தான் சொல்றேன்ல, என்னமா வீணா செலவு பண்ண மாதிரி துடிக்கிற?
ஏ, இந்த பணத்தையும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே, நான் பேசாம இருக்கேன்.
ஏய் வசந்தி, என்ன திமிரு இருந்தா இப்படி பணத்தை தூக்கி எறிவ? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒன்ன
அடிங்க, ஏன் கைய ஓங்கிட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்ட, போய் போய் இப்படி பாழும் கணத்துல தள்ளி விட்டுட்டாங்களே.
அடாடாடாடாடா, ஏன் இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை? இந்த மாசம் சம்பளத்துல 1000 ரூபாய் குறைச்சலா கொடுத்ததுக்கு இந்த ஆட்டம் போடுறிய? என்னமோ 18 பட்டிக்கே நாட்டாமல பண்ணிட்டு இருந்தவன் குடும்பத்துல வந்த மாதிரில பேசுற நீ.
இந்த பாருங்க, எங்க குடும்பத்தை பத்தி ஒன்னும் பேசாதீங்க. இப்ப போனா கூட எங்க வீட்டுல காலம் போற என்ன வச்சு காப்பாத்துவாங்க, தெரிஞ்சுக்கங்க.
ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரியாதா உங்க குடும்பத்து யோக்கியத? தல தீபாவளிக்கு போட வேண்டிய மோதிரத்தை 3 வருஷம் கழிச்சு இல்ல போட்டாரு உங்க அப்பா.
ஆமாமா, ஆவுன்னா இதையே சொல்லிட்டு இருங்க.
ஐ தாத்தா.
டே குமார், அனிதா இந்தாங்க சாக்லேட்டு சாப்பிடுங்க.
சரி தாத்தா.
மாமா உட்காருங்க.
நான் உட்கார்றது இருக்கட்டும்மா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் நீங்க குடும்பம் நடத்துற லட்சணமா? ஏண்டா பிரபு, என்னடா இதெல்லாம்?
அப்பா, இவதான் வீணா பிரச்சனை பண்றாப்பா.
மாமா, வாங்கிட்டு வந்த சம்பளத்துல 1000 ரூபாய் குறையுது, கேட்டா தேவை இல்லாம பேசுறாரு. நான் எப்படி மாமா குடும்பம் நடத்துறது நீங்களே சொல்லுங்க.
இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி தேவையில்லாம சண்டை வருது. வசந்தி, பணம் குறைஞ்சதுக்கான காரணத்தை பிரபு சொன்னான் இல்ல, அவன் வீணா செலவு பண்ணல இல்ல, அதனால இருக்கிற பணத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ண பழகிக்கணும்.
அது மாமா.
இங்க பாரு பிரபு, இப்படி குடும்பத்துல சண்டை போடுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும், புரியுதா?
சரிப்பா.
வசந்தி, உங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படும், அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சண்டை போடாத, புரியுதா?
சரிங்க மாமா.
என்ன குமார்?
இந்தாங்கப்பா இந்த ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுங்கப்பா.
குடி இப்படி. ஏய், என்னடா மார்க்ல ரொம்ப கம்மியா இருக்கு?
ஆமாப்பா.
பின்ன அவங்களுக்கு உங்க புத்தி தான் இருக்கும், அப்புறம் எப்படி நல்லா படிப்பாங்க?
ஓஹோ, நான் படிக்காம தான் எனக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காங்களா? நான் ஏமாந்தவன் தான், அதான் ஒன்ன கட்டிட்டு வளரேன்.
அதே நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும்.
அப்பா எனக்கு கூட கையெழுத்து போட்டு குடுங்கப்பா.
ஆமா, குமாருக்கு போட்டுட்டாரு, இப்ப உனக்கு போட போறாக்கும்.
உனக்குத்தான் ஒரு நாள் பொழுது நிம்மதியா விடிய கூடாத, எதையாவது பேசி மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டிய.
யாரு? நானா? வீட்டுல வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தால அவங்க நல்லா படிப்பாங்க. நீங்க தான் நிம்மதியா வெளியில சுத்திட்டு ராத்திரி பசங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம்ல வரீங்க, அப்புறம் வீட்டுல எப்படி நிம்மதி இருக்கும்?
இதான் இதேதான் ஓம் பேச்சாலதான் நான் வீட்டுக்கு லேட்டா வரேன். இல்லன்னா என் பசங்க எப்படி படிப்பாங்க தெரியுமா?
எனக்கு தெரியாதாக்கும்.
ஆமா, உனக்கு தெரியும் பெருசா. ஏமா, எங்க உங்க அம்மாவை இன்னும் காணோம்? இன்னுமா அலங்காரம் பண்றாவ?
அப்பா, அம்மா ரெடி ஆகாம உட்கார்ந்து இருக்காங்க.
என்னது உட்கார்ந்துட்டு இருக்கா? வசந்தி, ஏ வசந்தி,
அடடா எதுக்கா கத்திட்டு இருக்கீங்க?
கல்யாணத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கற?
நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க.
என்னது வரலையா?
நான் உங்ககிட்ட ஒரு நெக்லஸ் கேட்டு 3 மாசம் ஆகுது, அத வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா?
அதான பார்த்தேன், ஏன் வீணா அடம் பிடிக்கிறா வசந்தி நினைச்சேன். வெளிய புறப்படும் போதுதான் உனக்கு இந்த நெக்லஸ் பட்டு போடுவதெல்லாம் தோணுமா? இந்த பாரு, போயிட்டு வந்து அப்புறம் இதை பத்தி பேசுவோம், இப்ப புறப்படு.
நான் தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்குங்க என்ன வா வான்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க?
ஏண்டி, நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். என்னடி கெஞ்சினா மிஞ்சிற, மிஞ்சினா கெஞ்சிற. இந்த பாரு, இப்ப வர போறியா இல்லையா?
ஐயோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் வரலன்னு கத்திக்கிட்டே இருக்கேன், உங்க காதுல விழலையா?
இங்க பாரு, இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இனிமே என் கைதான் பேசும், ஜாக்கிரத.
வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அடிங்க, நல்லா அடிங்க. கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தரத்துக்கு வக்கு இல்ல, அடிப்பாரம் அடிப்பாரம். என்ன மனுஷன் இவரு, கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும்னு தெரியாம அடிப்பாரம் அடிப்பாரு, இப்படி கைய நீட்டி அடிச்சுட்டாரு. பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போய் தொலைலான்னு பார்த்தா இந்த பசங்களோட படிப்பெல்லாம் கேட்டு போயிடும், அதுக்காக தான் இங்க இருக்க வேண்டி இருக்கு. நானா இருக்கிறதுனால பேசாம இருக்கேன், வேற ஒருத்தியா இருந்திருந்தா இந்த மனுஷன் பண்றதுக்கு ஒரு நாளாவது குப்பை கொட்டிருப்பாளா?
அனிதா, எதுக்கு அழுற?
பசிக்குதுடா.
அம்மா கிட்ட கேட்டியா?
கேட்டேன், திட்டுனாங்க.
சரி வா, நான் உனக்கு ரொட்டி வாங்கி தரேன். காசு இல்லையே.
இங்க வச்சிருந்த பணத்தை காணுமே, எங்க போச்சு? ஒருவேளை அந்த மனுஷன் எடுத்திருப்பாரோ? இருக்காதே, இந்த குமார கேட்டா தெரியும். என்னது அனிதா கையில ரொட்டி இருக்கு, ஏது இவளுக்கு? அட, குமார் கூட சாப்பிடுறானே.
டே குமார், இங்க வாடா.
என்னமா?
என்னடா அது கையில
ரொட்டிமா?
அது தெரியுது, இது வாங்க ஏதுடா பணம்?
அது அது
அம்மா வீட்டுல இருந்துதான் அண்ணன் காசு எடுத்துட்டு போய் எனக்கு வாங்கி தந்துச்சு.
ஏண்டா காசு திருடுனிய? அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா?
அம்மா இல்லம்மா, தங்கச்சி தான் பசிக்குதுன்னு சொல்லிச்சு, அதனால தான்
வீட்லயே திருட ஆரம்பிச்சிட்ட. இல்ல உனக்கு கையில சூடு போட்டாதான் புத்தி வரும். இனிமே நீ திருட மாட்டேன், இரு வரேன்.
அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா.
அதெல்லாம் கிடையாது, இதை கொண்டு வரேன் பாரு.
இனிமே நான் செய்ய மாட்டேம்மா, எனக்கு சூடு போடாதம்மா.
வசந்தி என்ன காரியம் செய்யற?
நல்ல காரியம் தான் செஞ்சிட்டு இருக்கேன். திருட ஆரம்பிக்கிற பிள்ளைக்கு ஆரத்தியா எடுக்க முடியும், அதான் சூடு போட போறேன்.
செய், அதான உனக்கு தெரியும். பசிக்கிற பசங்களுக்கு நீ சமைச்சு வச்சேன்னு சொன்னா அவங்க எப்படி பண்ண போறாங்க?
ஆமாமா, ஏ மேலேயே குறை சொல்லுங்க, அதுதானே உங்க வேலை.
குறை சொல்றாங்க, அவனை விடு முதல்ல. பசிக்கிற குழந்தைகளை கவனிக்காம நீ உட்கார்ந்துட்டு இருந்த, அதான் பிள்ளைங்களும் பசிக்குது பசிக்குன்னு கேக்குறாங்க. இந்த பாரு, இனிமே நமக்குள்ள போட்டுக்கிற சண்டைக்கு இந்த குழந்தைங்க மேல பழி போடுறதா விட்டுரு. சொல்லிட்டாமா,
அதுங்களும் உங்களை மாதிரி உருப்பிடாம தான் போக போதுங்க. எப்படி போனா எனக்கு என்ன?
இந்த ஓடி புடிச்சு விளையாடு போதும், ஆனா வீட்டுக்குள்ள ஓடுனா அம்மா திட்டுவாங்க.
ஆமா ஆமா ஆமா, அப்போ என்ன விளையாட்டு விளையாடலாம்?
நம்ம அப்பா அம்மா மாதிரி பேசலாம்.
சரிடா, எங்க நீ பேசு.
ஏண்டி வசந்தி, இன்னும் நீ ரெடியாவலையா?
நான் வரல.
என்ன வரமாட்டியா? ஏண்டி,
எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல பட்டு புடவை கூட இல்ல. பட்டு புடவை வாங்கி கொடுத்தா தான் வருவேன்.
இப்ப வர போறியா இல்லையா?
வர முடியாது.
என்னடி சொன்ன பொம்பளையாடி நீ? சார், உன்னை கட்டிக்கிட்ட பாரு.
புடவை வாங்கி கொடுக்க வக்கல்ல, கை நீட்டி அடிக்க மட்டும் தெரியுது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போ.
நீ போ, நீ போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன்.
டேய் குமார், அங்க பாருடா, அப்பா வாசப்படையில நின்னுகிட்டு நம்மளையே பார்த்து மறிக்கிறாரு.
ஆமா, ஐயோ, அம்மா கூட நம்மளையேதான் பாத்துட்டு இருக்காங்க.
அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மள கொண்டு போட்டுடுவாங்க.
ஆமா.
ஏய், என்னடா இது?
நான் அன்னைக்கே சொன்னேன், குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணும்னு. இன்னைக்கு வீட்ல பேசுறாங்க, நாளைக்கு ஸ்கூல்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க.
ஏய், நீ வாயை மூடு முதல்ல. டேய் குமார், வாடா இங்க.
அப்பா.
ஏய் பிரபு, என்னடா என்ன குழந்தைய மிரட்டிக்கிட்டு இருக்க?
அப்பா, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா?
தெரியும்டா, நானும் உனக்கு பின்னாடி வந்து நின்னுகிட்டு தான் இருந்தேன். நீங்க தினந்தோறும் போட்டுக்கிற சண்டை இவங்களுடைய மனசுல இந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னடா அர்த்தம்? இந்த பசங்க இருக்கிறதையே மறந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான்டா. ஆனா நீங்க தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தினமும் சண்டை போடுறதையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க பண்றது அந்த பிஞ்சு உள்ளங்கள பதிஞ்சு போனதை பத்தி கூட கவலைப்படாம நீங்க நடக்கிறது ரொம்ப தப்புடா. இனிமே உங்க பிள்ளைகளை நல்ல வழியில கொண்டு போறத பத்தி தான் நீங்க யோசிக்கணும்.
ஆமாப்பா, நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா.
மாமா, இனிமே நாங்க எதுக்காகவும் இப்படி சண்டை போட மாட்டோம்.
அப்பா, இனிமே நான் பிள்ளைங்க மேலதான் அதிகமா கவனம் செலுத்த போறேன். அதனால வசந்தி ஏதாவது தேவையில்லாம பேசினாலும் நான் பொறுத்துட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்ப்பா.
இனிமே நான் என்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு குழந்தைங்க மேலையும் இவர்கிட்டயும் அன்பா நடந்துக்குவேன். வாயை திறக்கவே மாட்டேன்.
இதெல்லாம் இனிமே சொல்லக்கூடாதுமா, செயல்ல காட்டணும். ஆமா,
சரிங்க மாமா.
விளையாட்டான வாழ்க்கை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள்.
மக்களுக்கு உதவுவதற்கு சிறப்பான வழியை தேர்ந்து கொள்ளும் ஆற்றலையும் மனபலத்தையும் ஆன்மீக மெய்ப்பர்களுக்கு வழங்குமாறு ஆண்டவரிடம் மன்றாடுவோம் என்று மார்ச் 13 வெள்ளிக்காலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இலச்சிற்றாலயத்தில் கூறினார். மார்ச் 13 வெள்ளியன்று கத்தோலிக்க திரு அவையின் தலைமைப் பணியில் 7 நிறைவு செய்யும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்நாள் ரோம் நேரம் காலை 7 நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களோடு நாம் ஒன்றித்திருக்கின்றோம் என்றும் எல்லாருக்கும் நினைவுபடுத்தினார். கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடியால் இத்தாலியில் அருள் பணியாளர்களின் தடுமாற்றமான சூழலை புரிந்து கொண்டுள்ள திருத்தந்தை இறைமக்களுக்கு தோள் கொடுக்க வேண்டிய மெய்ப்பொருளுக்காக தான் ஜெபிக்க விரும்புவதாக இத்திருப்பலியின் தொடக்கத்தில் கூறினார். தீவிரமான நடவடிக்கைகள் எப்போதும் நல்லதல்ல என்றும், இதனால் மெய்ப்பர்கள் மெய்ப்பு பணியில் தெளிந்து தேர்வு பெறுவதற்கு தூய ஆவியிடம் மன்றாடுவோம் என்றும், இதன் வழியாக அவர்கள் விசுவாசமான இறைமக்கள் தனித்து விடாதபடிக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும், மெய்ப்பர்கள் தங்களுடன் இருக்கின்றனர் என்ற உணர்வை இறைமக்கள் பெறுவர் என்றும் திருத்தந்தை கூறினார்.
மார்ச் 13 வெள்ளியன்று சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருத்தந்தை வழங்கிய மறையுறையின் தொடர்ச்சியாக அவர் வெளியிட்ட முதல் ட்விட்டர் செய்தியில் அருள் பணியாளர்களுக்காக ஜெபிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கிருமி உருவாக்கியுள்ள இந்த நெருக்கடி காலத்தில் இறைமக்களுடன் உடன் பயணிக்க வேண்டிய மெய்ப்பர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அம்மக்களுக்கு உதவுவதற்கு சிறந்த வழிகளை தெரிவு செய்ய ஆற்றலையும் மனதிடத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு அருள்வாராக என்ற சொற்கள் திருத்தந்தையின் முதல் ட்விட்டர் செய்தியில் இடம்பெற்றிருந்தன. திருத்தந்தை வெளியிட்ட இரண்டாவது ட்விட்டர் செய்தியில், வெளிப்பாட்டின் இலவச பண்பை மறவாதிருக்க ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். கடவுள் ஒரு கொடையாக தம்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்காக தம்மையை கொடையாக்கினார். அதை நாம் நம் உடமையாக அல்லாமல் கொடையாக மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சொற்கள் இடம்பெற்றிருந்தன.
மார்ச் 13 வெள்ளியன்று கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பணியில் 7 ஆண்டுகளை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஜபமும் நல்வாழ்த்தும் கலந்த மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார் இத்தாலிய ஆயர் பேரவை தலைவர் கர்தினால் பசேத்தி. திருத்தந்தை நல்ல உடல் நலத்துடன் வாழ ஜெயிப்பதாக உறுதியளித்துள்ள கர்தினால் பசேத்தி அவர்கள், இந்நேரத்தில் கோவிட் 19 தொற்று கிருமியால் துன்புறும் அனைவருக்காகவும் இத்தாலிய திரு அவைக்காகவும் ஜெபிக்குமாறு திருத்தந்தையிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே இத்தாலியில் கொரோனா தொற்று கிருமியால் துன்புறும் மக்களுக்கு உதவுவதற்கென இத்தாலிய காரிதாஸ் அமைப்புக்கு 1,00,000 யூரோக்களை நன்கொடையாக அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஐரோப்பாவில் இத்தொற்றுக்கிருமி நெருக்கடியை இத்தாலி நாடு அதிகமாக எதிர்கொண்டு வரும் வேளை ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பீடு அவை வழியாக திருத்தந்தை இந்த நன்கொடையை இத்தாலிய காரிதாஸுக்கு வழங்கியுள்ளார்.
இவ்வுலகம் கோவிட் 19 தொற்றுக்கிருமி நெருக்கடியால் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வரும் இவ்வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பணியின் 8ஆம் ஆண்டு ஆரம்பமாகின்றது என்று திருப்பிட தகவல் தொடர்பு அவையின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். திருத்தந்தையின் 7 ஆண்டுகள் தலைமை பணி நிறைவு பெறும் இவ்வெள்ளியன்று வத்திக்கான் செய்திகளில் எழுதியுள்ள திருப்பிட தகவல் தொடர்பு அவையின் செய்திப் பிரிவு இயக்குநர் முனைவர் அந்திரேயா தொர்னியெல்லி அவர்கள், திருத்தந்தையின் தலைமை பணியின் 8ஆம் ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட இவ்வாண்டு வித்தியாசமாக தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். திருத்தந்தை சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றும் திருப்பலி அவரது தலைமை பணியின் சாதனைகளில் ஒன்று என்றும், ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விசுவாசிகள் குழுவுக்கு அன்றைய நாளின் நிறைவார்த்தை குறித்த சிந்தனைகளை மறைவுரை வழியாக திருத்தந்தை வெளிப்படுத்துகையில் அவர் பங்கு தந்தை போன்று மாறுகிறார் என்றும் தொர்னியலி அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்.
நியூசிலாந்து நாட்டின் மசூதிகளில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ள அந்நாட்டு கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பல்சமய உறவுகள் பணிக்குழு அனைத்து பங்கு தளங்களிலும் அமைதிக்காக அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. 2019 மார்ச் 15 கிரைஸ்ட் சர்ச்சில் 2 மசூதிகளில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதன் 1 ஆண்டு நிறைவை முன்னிட்டு மார்ச் 12 இவ்வியாழனன்று அறிக்கை வெளியிட்டுள்ள அப்பணிக்குழு நல்லிணக்கம் மற்றும் ஜபத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது. நியூசிலாந்து கத்தோலிக்க திரு அவை முஸ்லிம் சமுதாயத்துடன் கொண்டிருக்கும் பிணைப்பையும் இவ்வறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது அப்பணிக்குழு.
கொரோனா தொற்றுக்கிருமியை பற்றிய செய்தியால் உலகில் மறக்கப்பட்டுள்ள வேறு பல செய்திகளில் உக்ரைன் மக்களின் துயரங்களும் ஒன்று என்று அந்நாட்டு ஆயர் ஒருவர் கூறியுள்ளார். உக்ரைன் நாடு ஊழல் நிறைந்த நாடு என்பதை மட்டும் ஊடகங்கள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. ஆனால் அங்குள்ள மக்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுவதை உலக மக்கள் உணர்வதில்லை என்று கிரேக்க கத்தோலிக்க ஆயர் ஸ்டெபான் சூஸ் அவர்கள் சிஎன்ஐ கத்தோலிக்க செய்திக்கு அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் நாட்டின் துயரங்கள் குறித்து அக்கறை கொண்டிருந்த கிறிஸ்தவர்களின் கவனம் தற்போது கொரோனா தொற்றுக்கிருமியின் பக்கம் திரும்பியுள்ளது. இந்நாட்டில் கொடுமைகளை தொடரும் ரஷ்யர்களுக்கு சாதகமாக மாறியுள்ளது என்றும் ஆயர் சூஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.